الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعد أما بعد فقد قال الله تعالى في قرآنه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ضرب الله مثلا قرية كانت آمنة مطمئنة يأتيها رزقها رغدا من كل مكان فكفرت بأنعم الله فأذاقه الله لباس الجوع والخوف بما كانوا يصنعون صدق الله العظيم புகழுக்கு சொந்தக்காரன் பரிபாலிப்பவன் போஷிப்பவன் ஏகன் இணை துணையற்றவன் அல்லாஹ் ஒருவனை போற்றிக் கொள்கிறேன். மனிதன் நேரான சீரான பாதை அடைந்து இருளகிலும் வெற்றி பெற்று உயர்தரமான சுவனத்திலே குடியிருக்க வேண்டும் என்ற ஒரே நோக்குடன் தன்னுடைய காலங்கள் நேரங்கள் சந்தோஷங்கள் அனைத்தையும் மனிதனுடைய வெற்றிக்காக தியாகம் செய்து எனது உயிரினும் இனிய ஹசரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரின் தோழர்கள் குடும்பத்தினர்கள் இறுதி மூச்சு வரைக்கும் ரசூலுல்லாஹுடைய சுன்னத்தான வாழ்க்கை நெறிகளை பேணுதல் நடித்து நடக்கூடிய உண்மையான மூமினானவர்கள் முஸ்லிமானவர்கள் அனைவரின் பேரிலும் அல்லாஹ் ஸலாத்தும் ஸலாமும் சொல்வானா. அல்லாஹ்வுடைய வீட்டில் ஆச்சிக்காஃபுடைய நீயத்துடன் அமர்ந்திருக்கும் அன்பு நல்லடியார்கள், மனிதனுடைய உயர்வு தாழ்வு கண்ணியம் கேவலம் சொர்க்கம் நரகம் அனைத்தையும் அல்லாஹ் ஏவல் விளக்கல்களில் உள்ளடக்கி வைத்திருக்கின்றான். ஏவல்களை எடுத்து நடக்கும் பொழுதெல்லாம் நன்மாராயம் கோருகிறான், விளக்கல்களின் பக்கம் போகும் பொழுது எச்சரிக்கை விடுக்கின்றான். அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா நேரங்களிலும் விசேடமாக தனிமையில் இருக்கும் பொழுது எடுத்து நடக்குமாறும் அவன் விளக்கியவற்றிலிருந்து தவிர்ந்து நடக்குமாறும் முதலில் எனக்கும் பிற உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் உபதேசம் செய்து கொள்கின்றேன். எங்கு அல்லாஹ்வுக்கு மாறுபாடு நடக்குமோ அந்த இடத்தில் அமைதி இருக்க மாட்டார். அல்லாஹ்வுக்கு மாறுபாடு நடக்கக்கூடிய இடங்கள்ல நிம்மதியை காண முடியாது. வீட்டுக்குள்ள அல்லாஹ்வுக்கு மாறுபாடு நடக்குது, ரப்பு சுப்ஹானஹு வதஆலாவை உரிய முறையில் இபாதத் செய்யப்படுவது கிடையாது, அவனுடைய கட்டளை பிரகாரம் வீட்டு சூழல் அமையல்ல, உலகம் முழுக்க நம்முடைய வீட்டுக்குள்ள சேர்ந்தாலும் கூட அந்த நிம்மதி அமைதி காண முடியாது. ஊருக்குள்ள நாட்டுக்குள்ள ஏன் நிம்மதியை இழந்திருக்கிறோம்? சிலருக்கு ஒரு தப்பான கருத்து இருக்குது, நாம் அந்நியவர்களைப் போல இசைந்து வாழ்ந்தால்தான் எங்களுக்கு நிம்மதியை காண முடியும், அவர்களோட தோளோடு தோள் அவர்களுடைய கலாச்சாரங்கள் அவர்களுடைய நடையுடைய பாவனங்கள் அவர்களுக்கு எல்லா சந்தர்ப்பங்களிலும் நாம் இணைந்து செல்வது, இதனால் எங்களுக்கு நிம்மதி அடையலாம், எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இது முற்றிலும் தப்பான கருத்து. முழு உலகமே எதிராக நின்ற நேரம்தான் ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நுபுவத்தின் சந்தர்ப்பங்கள். முழு உலகமே எதிராக நின்ற நேரம்தான் ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஏகத்துவத்தை மக்களுக்கு மத்தியிலே எடுத்து வைத்த நேரம். அந்த நேரம் ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மட்டுமே உலகத்தில் முஸ்லீமாக இருந்தார், வேற யாருமே முஸ்லீமாக இருக்கல்ல. அந்த தனி மனிதன் எதனை செய்தார்? பிறகு அல்லாஹ் அவருக்கு கொடுத்த அமைதி நிம்மதி சந்தோஷம் எந்த அளவுக்கு? அந்த நிம்மதியை நீங்களும் அடையணுமா? அந்த சந்தோஷம் உங்களுக்கும் கிடைக்கணுமா? மில்லத் இப்ராஹிம் ஹனீஃபா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய முற்றிலும் நேர்த்தியான அனைத்து வழிகேடுகளை விட்டும் சாய்ந்த அந்த மில்லத் ஹனீஃபாவை நீங்களும் பின்பற்றுங்கள். நபியே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நீங்களாக இருந்தாலும் கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய விதிமுறைகளை நடைமுறைகளை பின்பற்றாத வரைக்கும் உங்களுக்கு நிம்மதி சந்தோஷம் அமைதி கிடைக்க மாட்டாது என்கிறத அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுகின்றான். உலக வாழ்க்கை எனக்கும் உங்களுக்கும் விளையாடுவதற்கல்ல, அல்லாஹ்
என்ன உங்களையும் சுதந்திரமாக படைக்க இல்ல, மாற்றமாக அல்லாஹ் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வந்தால்தான் உங்களுக்கு சுதந்திரம் இருக்கிறது என்கிறான். கட்டுப்பாடுகளை மீறும் பொழுது நாங்க சுதந்திர பறவைகள் என்று நினைப்போம். நம்மை விட்டால் மிகைத்தவர்கள் யாரும் இல்லை என்றோர் சிந்தனை அலை மோதி கொண்டிருக்கும். என்றாலும் கூட அல்லாஹ்வுடைய சுன்னா என்ன, என்னுடைய கட்டுப்பாடு, என்னுடைய வரையறைக்குள்ள நீங்கள் வரணும். இன்றைக்கு அந்த கட்டுப்பாடு வரையறைக்குள்ள வராததின் காரணமாக அந்நியவர்கள் எங்களின் மீது அடைந்தேறிவிட்டார்கள். எங்களுடைய மார்க்கத்தை கூட சீரான முறையில பின்பற்ற முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டுவிட்டது. அல்லாஹ் எங்கேயும் எப்பொழுதும் எந்த இடத்திலும் பின்பற்றுவதற்கு வாஸ்தவமான தகுதியான மார்க்கத்தை தான் தந்திருக்கின்றான். அதை எங்களால் பின்பற்ற முடியலையே. இன்று எங்களுடைய பெண்களை இஸ்லாமிய ஆடையுடன் அழைத்துக் கொண்டு போக முடியவில்லையே. இன்று இஸ்லாமிய சின்னங்களை எங்களுடைய ஆடைகளிலும் எங்களுடைய நடைமுறைகளிலும் காட்ட முடியல. அந்நியர்களை போல் அந்த இடத்தில் நடித்தால் தான் எங்களால் தப்ப முடியும் என்று குர்ஆனுக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய நடைமுறைக்கும் குறை கூறி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தை தான் நாங்கள் பார்க்கிறோம். எந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கு வழிபடுவோமோ முழு உலகமும் வழிபடும் என்கிறத அல்லாஹ் ஆயிரக்கணக்கான ஆயத்துகளின் மூலமாக சித்தரிக்கிறார். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இன்னமா யுஹவ்வஃபு அலபினி ஆதம் மா கஃபஹு இப்னு ஆதம் வலவன்ன இப்னு ஆதம் லம் யஃப் இல்லல்லாஹ் லம் யஸல்லத் அலா கைரிஹி இன்னமா யஸல்லத் அலபினி ஆதம் மா கஃபஹு இப்னு ஆதம். ஆதமுடைய மன மக்களுக்கு சாட்டப்படுறது அவர்கள் பயப்படக்கூடியதை தான். இன்றைக்கு பயந்தோம் அந்நியவர்களை, அந்நியவர்களை அல்லாஹ் சாட்டிவிட்டான். பயந்தோம் அல்லாஹ்வுக்கு மாறுபாடு செய்து மனோ இச்சைகளை அதனை மார்க்கமாக ஆக்கிவிட்டான். அவனை விட கேவலமானவன் யார் இருக்க முடியும்? மனோ இச்சை மார்க்கமானவனை விட கேவலமானவன் யார் இருக்க முடியும்? பார்த்தீங்களா நபியே, இவனுடைய தெய்வம் தான் மனோ இச்சை. இதெல்லாம் எனக்கும் மகளுக்கும் பரிச்சயமான குர்ஆன் ஆயத். ஆனா வாழ்க்கையில இன்னும் சீரான முறையில சிந்தித்து பார்க்காத குர்ஆனுடைய ஆயத்துகள் சில விடயங்கள் எனக்கும் உங்களுக்கும் பழக்கமானது, பரிச்சயமானது. ஆனா அதனுடைய ஹக்கீகத், அதனுடைய ரியாலிட்டி இன்னும் என்னையும் உங்களையும் வந்த அடையல்ல. இதனால் வந்த விளைவுகள் தான் இது. ஆதமுடைய மகன் அல்லாவை தவிர வேறு யாருக்கும் பயப்படக்கூடாது. ஆதம் லம் யஃபில் அல்லாஹ், அந்த நடைமுறைக்குள்ள நான் பயப்படுவதாக இருந்தால் என்ன படைத்த ரப்பை மட்டும் தான் என்ற விதிமுறைக்குள்ள வரும் பொழுது ஹசரத் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யாரையுமே அல்லாஹ் சாட்டிவிட மாட்டான், யாரையுமே அல்லாஹ் சாட்டிவிட மாட்டான். ஆனா எங்களுடைய புத்தி சொல்லுது, இவர்களோட இவர்களுடைய கலாச்சாரத்துக்கு ஏற்ப எங்களுடைய சின்னங்களை நாசப்படுத்திக் கொண்டு நாங்கள் வாழ்ந்தால் தான் எங்களால் வாழ முடியும், எங்களை நிம்மதி வரும், சந்தோஷம் வரும் என்று நினைக்கிறோம். ரப்பு குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், கரியத்தன் கானத் ஆமினத்தன் முத்மைன்னத்தன், உதாரணம் ரீதியாக விளங்கப்படுத்துகிறான். உதாரணம் கூறினால் எல்லோருடைய உள்ளத்தையும் தொடும். இதனால் அல்லாஹ் நிம்மதிக்கு சந்தோஷத்துக்கு ஒரு உதாரணத்தை முன்வைக்கிறான். அதுதான் ஒரு கிராமம். அந்த கிராமம் நிம்மதியாக இருந்தது, சந்தோஷமாக இருந்தது, அமைதியாக இருந்தது. எதனால்? எல்லா விதமான ஞாபகங்களும் சாப்பாடுகளும் எல்லா படித்த மக்களும், டாக்டரும் இருக்கிறாரு, இன்ஜினியரும் இருக்கிறாரு, சயின்டிஸ்டும் இருக்கிறாங்க, உலமாக்களும் இருக்கிறாங்க, ஹாஃபில்களும் இருக்கிறாங்க. இப்படி இதற்காகவா நிம்மதி சந்தோஷம்? இவர்கள் எல்லாருமே இருந்தாலும் அல்லாஹ் நிம்மதியை பேர்க்கெடுப்பான், சந்தோஷத்தை அமைதியை இல்லாமலாக்குவான். அப்படி என்றா அல்லாஹ் இங்க சொல்லும் நிம்மதி என்ன, சந்தோஷம் என்ன? கரியத், அதுல இப்படி இப்படி எல்லாம் இருந்தது, எல்லா விதமான பழங்களும் இருந்தது, எல்லா ரிஸ்களுக்கும் ஏற்பாடு இருந்தது என்றொரு கரியத்தை, என்றொரு கிராமத்தை அல்லாஹ் இங்க உதாரணம் சொல்லல. வெறுமனை ஒன்றும் இல்லாத ஒரு கிராமத்தை தான் உதாரணம் சொல்றான். காணத் ஆமினத்தன் முத்துமைனத்தன், அதுல இருந்தது நிம்மதியும் சந்தோஷமும். வெறுமனே பாலை வனத்தில் சில வீடுகள் உள்ள கிராமமாக இருக்கலாம், அவர்களுக்கு வசதிகள் குறைபாடுள்ளதாக இருக்கலாம், போக்குவரத்து சாதனங்கள் இல்லாமல் இருக்கலாம், என்றாலும் அல்லாஹ் உதாரணம் சொல்கிறான், இவைகள் அனைத்தை விட்டும் தூரமாக்கிய நிலைமையிலும் அந்த கரியத்தை அந்த கிராமத்தை ஆமினத்தன் முத்துமைனத்தன் நாங்கள் வைத்திருந்தோம், அங்க ஒன்றுமே இல்லை, அங்கேக்கு வெளியில இருந்து தான் பொருள்கள் வரும், தேவைகள் அந்த மக்களுடைய அன்றாட வாழ்க்கைக்கு உண்டான அனைத்து விடயங்களும் வெளியிலிருந்து தான் வரும், கொஞ்சமாக இல்ல விசாலமாக அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வருது. அதற்காக அங்க டாக்டர் இருக்கணும், இன்ஜினியர் இருக்கணும், படித்தவர் இருக்கணும், ஆலிம் இருக்கணும், ஹாஃபில் இருக்கணும் என்ற நிபந்தனையில் நிம்மதிக்கு இவர்கள் எல்லாமே இருந்து இன்றைக்கு நிம்மதி சீர்குலைந்து போயிருக்கிறது. பொதுவாக ஒரு ஆலிம் இல்லாது ஒரு ஹாஃபில் இல்லாது ஊர்ல வசிக்கிறது ஹராம், அதற்கு பாதியா என்று சொல்லப்படும், மண் சக்கனல் பாதியத்தை ஜபா, யாரு அப்படியா கொண்டு ஊர்ல வாழ்கிறாரோ அவன் எல்லாவற்றிலிருந்தும் தூரமாகி உலர்ந்து காய்ந்து போயிடுவான் என்று சொல்லப்பட்டிருக்குது. அது ஆலிமுக்கு ஹாஃபிலுக்கு இருக்கக்கூடிய கண்ணியம். இந்த அடிப்படையில் மற்ற எதுக்கும் இந்த நன்மாராயம் இல்லை என்றாலும் கூட இன்றைக்கு எல்லாமே இருந்தும் நிம்மதியை இழந்து தவிர்க்கிறோம். காரணம் என்ன சிந்தித்தோமா சகோதரர்களே? எந்த முறையில ஏண்ட ரொம்ப திருப்தி படுத்தணுமோ, ஏண்ட இரவுகள் எப்படி கழியணும், என்னுடைய பகல் எந்த முறையில ரப்பு சுபஹான வ தஆலாவுக்கு விருப்பமானதாக அமையணும் என்கிறத நாடு நீங்கள் மறந்து செயல்பட்டதின் காரணமாக அல்லாஹ் எதன் பக்கம் எங்களுடைய ஆசையும் ஆர்வமும் அவிழ்க்கையும் தேட்டமும் அதிகமாக இருக்குதோ அதன் பக்கமே எங்களை சாட்டிவிட்டான். இப்ப அந்த கிராமத்துக்கு சொல்ற உதாரணத்தை பாருங்க, அங்க ஒன்றும் இல்லை ஆனாலும் இருக்கக்கூடிய இடத்துல உள்ளவர்கள் அனுபவிப்பதை விட இவர்கள் அனுபவிக்கிறார்கள். யாத்திஹா ரிஸ்குஹா ரகதன் மின் குல்லி மக்கான், எல்லா இடத்துல இருந்தும் அங்கே ரிஸ்க் வருது. இந்த எல்லா புறத்துல இருந்தும் வசதி வாய்ப்புகள் வந்து சந்தோஷமும் நிம்மதியும் கலந்த அந்த கிராமத்துல மக்கள் நாளடைவில் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலாவுடைய அருட்கொடைகளுக்கு மாறு செய்ய ஆரம்பித்தார்கள். மாறு செய்ததன் பின்னால அல்லாஹ் கொடுத்த வேதனையை பாருங்க, என்னாலும் உங்களாலும் வார்த்தையால சொல்லி முடிய முடியாது. அந்த குரானுடைய ஆயத்துக்கு விளக்கங்களை எங்களால கொண்டு வர முடியாது, வெறுமனே அதனுடைய தர்ஜமாவைத்தான் செய்ய முடியும். நாங்க அவர்களுக்கு பசியை ஆடையாக அணிவித்தோம். இதற்கு எப்படி கருத்து சொல்றது என்றே புரியுதில்லை. ஆடையுடன் தான் எங்கேயும் போக வேண்டும், ஆடையுடன் தான் நாங்க அனைத்து விடயங்களையும் செய்ய வேண்டும். வெறுமனே நிர்வாணிகளை அல்லாஹ் விரும்புறதில்லை. குலுக்குமாரின் இல்லாமன் கசௌத்துஹு ஃபஸ்தத்சூனி அக்ஸுக்கும், நீங்க எல்லாரும் நிர்வாணிகள், ஆடை அற்றவர்கள், நான் யாருக்கு ஆடை அணிவித்தேனோ அவர்களை தவிர ஆடை அணிவிக்கப்படாதவர்கள் எல்லா நிம்மதியும் அடைந்திருந்தார்கள். யாரவர்கள்? ஹசரத் ரசூலுல்லாஹோட இணைந்திருந்த அவருடைய சகவாசம் பெற்றவர்கள். அணிவதற்கு ஆடை கிடையாது, ரசூலுல்லாஹ் வரும் பொழுது இழுத்துக் கொள்வார்கள், மறைத்துக் கொள்வார்கள். எங்களுடைய அவுரத்து ரசூலுல்லாஹ்வுடைய பார்வையில பட்டுவிடக் கூடாது, ஒருவரோடு ஒருவர் இணைந்திருப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் இட்ட கட்டளையும் காலையிலும் மாலையிலும் என்னை நினைத்து துனியாவுடைய வஸ்துகள் குறைவாக இருந்து இவர்கள் என்னை திருப்திப்படுத்துகின்றார்களே, இவர்கள் தான் ஆடை அணிவிக்கப்பட்டவர்கள், இந்த நல்லோர்களை விட்டும் நபியே ஒரு கணமும் உங்களுடைய சிந்தனையை திருப்பக்கூடாது என்ற அளவுக்கு அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா குர்ஆன் உடைய ஆயத்தை இறக்கினான். காரணம், அவர்களுக்கு அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா என்னுடைய உங்களுடைய பார்வையில காணக்கூடிய உடுப்புகளை கொடுத்து இருக்காவிட்டாலும் கூட, அவர்களுடைய ஆடைக்கு அவர்கள் டச் போட்டு அணிந்திருந்தாலும் கூட, எண்ணின் மூலமாக ஆடை அணிவிக்கப்பட்டவர்கள் இவர்கள். ஒரு கூட்டத்தினர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் ஆடை அணிந்து கொண்டே ஆடை இல்லாமல் இருக்கிறார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் ஃபாதாக அல்லாஹு லிபாஸல் ஜூ, பசி என்ற ஆடையை அணிவித்திருக்கிறார். பசி என்ற ஆடையை அணிவித்திருக்கிறான். சகோதரர்களே, இந்த பசி என்ற ஆடையில ஆடை அணிந்தவன் யார்? ஹராத்தில் கையை வைக்கக்கூடிய ஒவ்வொருவரும் நல்லா சாப்பிட்டு ஏப்பமிடுகிறான் என்றாலும் பசி என்ற ஆடை அணிவிக்கப்பட்டிருக்கிறான். இந்த உதாரணத்தை தான் அல்லாஹ் இந்த குர்ஆனின் மூலமாக எங்களுக்கு விளங்கப்படுத்துகிறார். வட்டி அதுல கொஞ்சமும் நான் இரண்டாவதாக அல்ல, வட்டி இல்லாமல் வியாபாரம் செய்ய முடியல என்று ஷைத்தான் பேசக்கூடியவர்கள் எங்களுக்கு மத்தியில் இருக்கிறார்கள். நான் அந்த தலையங்கத்தை தொடல்ல, மாற்றமாக அல்லாஹ் இந்த முறையில தான் அவர்களுக்கு பசி என்ற ஆடை அணிவிப்பான். உலகம் பார்க்கும் பொழுது மாளிகைகள் மின்னிக்கொண்டிருக்கும். அவர்களுடைய பிள்ளைகள் எல்லாம் சொர்க்கத்தில் வசிக்கிறதை போல வளம் வந்து கொண்டிருப்பார்கள். ஆனாலும் இவன் நெருப்புல வெந்து கொண்டிருப்பான். எந்த நேரம் பறிக்கப்படுமோ, எந்த நேரம் என் வாகனத்தை தூக்கிடுவாங்களோ. அன்றைக்கு அவர்கள் டச் போட்டு அணிந்த ஆடையுடன் அவர்கள் சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள். இவர்கள் தான் என்னின் மூலம் உணவு கொடுக்கப்பட்டவர்கள். யாய்வாதி குழுக்கும் ஜாயுன் இல்லாமன் அசாம் துகு. என்னுடைய அடியார்களே, நான் யாருக்கு உணவு கொடுத்தேனோ அவர்களை தவிர நீங்க எல்லாரும் பசியாளிகள். என்னிடத்துல சாப்பாடு கேளுங்க, சாப்பாடு தருகிறேன். ஒரு மனிதன் வந்தார், கானையத்தை ஜஷா ஏப்பமிட்டார். ரசூலுல்லாஹ் இடத்துல சொன்னார், இன்றைக்கு துனியாவில் ஏப்பமிட்டவன் நாளை மறுமையில பயங்கரமான பசியில் இருப்பான். சகோதரர்களே, ஹராத்தின் மூலமாக புசித்து இடும் ஏப்பம் அது வயிறு நிரம்பிய ஏப்பம் அல்ல. அது தன்னுடைய ஆகாரத்தை டைஜ் பண்றதுக்கு, ஜீரணிப்பதற்கு அல்லாஹ் ஏற்படுத்திய ஏப்பம் அல்ல. அது நரகத்தினுடைய வேதனை என்கிறத அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விளங்கப்படுத்தினாங்க. சொன்னார், மனிதரே, இங்க வந்து ஏப்பம் இடாதே, ஆனாலும் வயிற்றுல கல்லு கட்டி இருந்தாங்க, சாப்பிடுறதுக்கு ஒன்றும் இல்ல. அஹ்சாப் ஹந்தக் உடைய சந்தர்ப்பம், யா ரசூலல்லாஹ் தாங்குவோமா இந்த பசிய? எதையும் தாங்குவோம், ஆனா பசிய தாங்க முடியல. பெரிய கோடீஸ்வரன் கூட தன்னுடைய சர்வன்ட சொல்லுவாரு, பசிக்குதப்பா. இதே மாதிரி இவர்களால் பசிய மறைக்க முடியல. பாருங்க, எங்களுடைய கதிய சுமந்து காட்டினார்கள் தன்னுடைய ஆடைய. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இதயத்தில் ஒரு கணம் கவலை தாக்க ஆரம்பித்தது. என்றாலும் ரசூலுல்லாஹ் அதனை காட்டிக்கொள்ளல. பாருங்க, ஏண்ட வயிற்ற சுமந்து காட்டினாங்க, ஆடையை ரெண்டு கற்கள் கட்டப்பட்டிருக்கின்றது. இன்றைக்கு ரசூலுல்லாஹ் எல்லோருக்கும் தகுதியான முறையில அவர் அவர்களுக்கு தலைமைத்துவத்தின் ரீதியில அவர்கள் அவர்களுடைய எல்லா விதமான தேவைகளையும் பூர்த்தியாக்கிய நிலைமையில அன்றைக்கு வாழ வைத்திருந்தால் இன்றைக்கு ஏழையாக எப்படி துனியாவில் வாழ்வார்கள்? ரசூலுல்லாஹ் ஏழ்மையை தேர்ந்தெடுத்து வாழ்ந்து காட்டியதன் பின்னாலும் இன்று அந்த ஏழ்மையை வெறுக்கக்கூடியவர்கள் எங்களை எத்தனை பேர்? ரசூலுல்லாஹ் ஒரு தனவந்தனாக வாழ்ந்திருந்தா இன்றைக்கு ஏழைகளுக்கு வாழ்க்கை இருக்குமா? சிந்தனை செஞ்சு பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூக்கி காட்டினாங்க, ரெண்டு கல்லு கட்டப்பட்டு இருக்குது. பதில் சொன்னாங்க, பதில் அல்லாஹும்ம லா ஐஷா இல்லா ஐஷுல் ஆகிரா. சின்ன வார்த்தையில ஒரு பெரிய விஷயத்தை உள்ளடக்கிட்டாங்க. யா அல்லாஹ், இந்த வாழ்க்கை துனியாவுடைய வாழ்க்கை வாழ்க்கை இல்ல, வாழ்க்கை என்பது அது ஆகிராவுடைய வாழ்க்கை தான். லா ஐஷா இல்லா ஐஷுல் ஆகிரா, துனியாவுடைய எல்லா இன்பங்களோடும் ஆகிராவுடைய இன்பத்தை கம்பேர் பண்ணினா எதுவுமே கிடையாது, அது ஒன்றுமே இல்லை. இரஹமில் அன்சார் வல் முஹாஜிரா, இந்த மக்கத்து மதீனத்து சஹாபாக்கள், என்னுடைய தோழர்கள், இந்த மக்கள், இவர்களுக்கு ரஹ்மத் செய், இவர்களுக்கு ரஹ்மத் செய். இந்த நேரம் எனக்கு முடியும். நபியே, நீங்க ஒரு ஏழையாக இருந்தீங்க, நாங்க செல்வந்தனாக்கிறோம், நான் உங்களை செல்வந்தனாக்கினேன் என்று அல்லாஹ் சொல்றான். என்றா ரசூலுல்லாஹ் போல ஒரு செல்வந்தன் இந்த உலகத்துக்கு வந்ததும் இல்ல, வந்ததும் கிடையாது, வரவும் முடியாது. அந்த அளவு பெரிய செல்வந்தன் ஹஜரத் ரசூலுல்லாஹ் என்றாலும் எல்லோருக்கும் வாழும் வழியை காட்டினார்கள். ஏன்? நிம்மதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக. நிம்மதிய அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அவனுக்கு மாறு செய்து கொண்டு சேகரிக்கக்கூடிய பொருள்கள்லையோ செல்வங்கள்லையோ வஸ்துகள்லையோ மனைவி மக்கள்களையோ பெரும் பெரும் விவசாய நிலங்கள்லையோ வைக்கல்ல. நீ விவசாயம் செய்து நஷ்டம் அடைஞ்சிட்டான், விவசாயம் செய்து தலையில கைய வைத்து உட்கார்ந்துட்டான், அறுவடை செய்தான் பூத்து குலுங்குது. இதெல்லாம் ரப்பு குர்ஆன்ல செய்யக்கூடிய உதாரணம். அறுவடை நேரம் வந்து விடுது, அங்க விதைத்தான், அவனை ஆச்சரியப்படுத்தும் அளவுக்கு விளைச்சல்கள் வந்துட்டது, உள்ளத்துல ஆனந்தம் பொங்க அதனை விதைப்பதற்கு சந்தர்ப்பம் பார்த்து தருணம் வரும் பொழுதே அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா பயங்கரமான சோதனையை ஏற்படுத்திட்டான். வெள்ளம் வந்துவிட்டது, அனைத்தையும் அள்ளிக்கொண்டு போயிட்டது. சிலர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நெருப்பை கொண்டு சோதித்தான். இரவுல எல்லா விதமான பிளான்களையும் பண்ணினாங்க, காலையில போனாங்க அறுவடை செய்யறதுக்கு, அந்த தோட்டம் இருந்த இடத்தை கூட காணல. இதற்கெல்லாம் என்ன காரணம்? அல்லாஹ் தந்த அருக்கொடைகளுக்கு நானும் நீங்களும் நன்றி கெட்டவர்களாக ஆனதின் காரணமாகத்தான். அன்று வெளிவாரியான துனியாவுடைய இன்பங்கள் எதுவும் இருக்கல்ல என்றாலும் அல்லாஹ்வுடைய தூதரின் வாயாக கூறப்பட்ட துவா என்ன? இவர்களுக்கு நீ ரஹ்மத் செய், இவர்களுக்கு நீ ரஹ்மத் செய். அந்த ரஹ்மத் இந்த உலகத்திலையும் கிடைக்கும், நாலு மறுபடியும் கிடைக்கும். ரசூலா இந்த உலகத்தை விட்டு போறாங்க, ரஹ்மத் அந்த அளவுக்கு அவர்களை வந்து அடைய ஆரம்பிச்சது. அது அல்லாஹ் புரிந்து கொண்ட நிலைமையில வந்தது. அனுபவித்தார்கள். அவர்களை போல துனியாவுல நானும் நீங்களும் ஒரு துளி கூட அனுபவித்திருக்க மாட்டோம். அன்று பட்டார்கள் கஷ்டம், அல்லாஹ் துனியாவையும் கொடுத்தான் ஆஹ்ராவையும் கொடுத்தான். இன்று படுறோம் கஷ்டம், துனியாவும் இல்ல ஆஹ்ராவுடைய இன்பமும் இல்ல. அமல்களுடைய இன்பம் உள்ளத்திலிருந்து எடுக்கப்பட்டு விட்டது, தாஜுடைய இன்பம் உள்ளத்திலிருந்து பறிக்கப்பட்டுட்டது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? ஏன் விவசாய நிலங்கள்லாம் பட்டு போயிட்டது? ஏன் அல்லாஹ் அறுவடை செய்யும் காலத்துல மழையை பொழிய வைத்தான்? இப்ப என்னுடைய டீல் கை கூடும் என்று இருக்கும் நேரம் அல்லாஹ் திடீர் என்று ஒரு குண்டை வெடிக்க வச்சிட்டான், திடீர் என்று ஒரு சோதனையை போட்டுட்டான். சகோதரர்களே, வாழ்க்கை பூராவும் உட்கார்ந்துட்டான். வந்த சுனாமி தந்த பாடம் நாளினிகள் மறந்துட்டோம். ஏற்பட்ட மண் சரிவுகள், வெள்ளங்கள், எத்தனையோ உயிர்களை அள்ளிக்கொண்டு போன சரித்திரங்கள் எல்லாமே மறந்துட்டோம். காரணம் என்ன? நானும் நீங்களும் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா எதில் நிம்மதி இருக்கிறது என்று சொன்னானோ அதனை ஒதுக்குப்புறத்தில் போட்டதின் காரணமாக. எனவே அந்த ஊரில் ஒன்றும் இருக்கல்ல, எல்லா புறத்தில இருந்தும் எந்த குறைபாடும் இல்லாம வசதி வாய்ப்புகளை உண்டு பண்ணினோம். ஃபாதா கஹல்லாஹு லிபாஸல் ஜூ வல் ஹவுஃப், அல்லாஹ் பசியை ஆடையாக அணிவித்தான். இரண்டாவது பயத்தை ஆடையாக அறிவித்தான். பசியும் பயமும் இன்றைக்கு சோதனைகள்ல ரொம்ப பயங்கரமான சோதனை. சில இடங்கள்ல குப்பையை கிண்டி சாப்பிட்டு கொண்டு இருக்கிறாங்க, மீடியாக்கள்ல நாங்க பாக்குறோமா இல்லையா? சில சந்த இடங்கள்ல சகோதரர்களே, அவர்களுக்கு உணவு கண்டதே கிடையாது. சாப்பிடக்கூடியவர்கள் தாராளம் சாப்பிடுறாங்க, மாறு செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்து கொண்டிருக்கிறான். மாறு செய்பவர்களுக்கு கொடுப்போம் என்பது அல்லாஹ்வுடைய ஒரு சுன்னத்து நடைமுறை. சிலர்களை நாங்க சோதிப்போம் இந்த அளவுக்கு அல்லாஹ் உறுதிப்படுத்தி சொல்றான். நாங்க வல நபுல் ஒன்னக்கும் பிஷை இம்மினல் ஹவு, பயத்தை தந்து திட்டவட்டமாக சோதிப்போம். வல் ஜூ, பசியை தருவோம். பொருள் குறைபாடு உண்டாக்குவோம், நஷ்டங்களை ஏற்படுத்துவோம். பழங்கள் என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா தான் விரும்பக்கூடியவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நேமத். அதனால்தான் ஒரு புதிய ஊருக்கு நீங்க பிரயாணம் செய்து வந்து இறங்கினாலும் கூட அங்க எவ்வளவோ நேமத்துகள் இருக்குது. இதெல்லாம் கேட்காதீங்க, பழங்களை கேளுங்க. அல்லாஹ்வுமர்ஸுக்குனா ஜனாஹா, எல்லாம் இந்த ஊரினுடைய பலத்தை தா. அந்த ஊர்ல பழம் சாப்பிட கிடைக்கலையா? அப்படி என்றா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரிஸ்க்கும் தரல. அல்லாஹ் மர்ஸுக்குனா ஜனாஹா வ ஹப்பிப்னா இலா அஹ்லிஹா. ரெண்டாவது, அந்த ஊர் வாசிகளுடைய முஹப்பத்த, என்னுடைய முஹப்பத்த அவர்களுடைய உள்ளத்துல போடு. வ ஹப்பிப் ஸாலிஹி அஹ்லிஹா இலைஹா. மேலும் அந்த ஊரின் உடைய சாலிகான மக்களோட எங்களுக்கு தொடர்பை ஏற்படுத்தி. இதுதான் கனிவான சகோதரர்களே பரக்கத். ஊருக்குள்ள இருக்கிறோம், அல்லாஹ் எங்களை சோதிச்சுட்டான். நல்ல மக்களோட தொடர்பு கிடையாது, நல்ல மக்களுக்கு குறை கூறத்தான் தயாரா இருக்கிறோம். அவங்களுடைய உண்மை என்ன, அவங்களுடைய ஹக்கீக்கத் என்ன, அவர்களுக்கு அல்லாஹோடு இருக்கும் தொடர்பு என்ன என்கிறதனை சிந்திக்க மறந்துவிட்டோம், அல்லது சொல்றதை கேட்டோம், ஆராய்ச்சி செய்யல. இன்னைக்கு ஆலிம்கள் குரானை சுமந்தவர்களை இழிவுபடுத்தக்கூடிய ஒரு காலம் இது. கியாமத்துக்கு அடையாளம் சந்தேகம் இல்ல. ஏன், எவ்வளவு அல்லாஹ் குரான கண்ணியப்படுத்தினானோ அவர்களை இழிவுபடுத்தும் நாவுகள் உருவாகிவிட்டா, இது எல்லாமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நியமத்துக்கு மாற்றம் செஞ்சதனால அல்லாஹ் இவர்களுக்கு கொடுக்கிற தண்டனை பாத்தீங்களா? ஃபாதாகல்லாஹு லிபாஸல் ஜூ வல் கௌஃப் பிமா கானு யஸ்னஊன். இது எல்லாமே இவர்களுடைய கரங்களும் இவர்களுடைய செயல்பாடுகளும் செய்து கொண்டு இருந்ததின் காரணமாக ஏற்படுத்திய சோதனைகள், அதனால் இந்த விளைவுகள் வந்து கொண்டிருக்குது. இந்த அநியாயத்தினால கூட்டுல இருக்கக்கூடிய பறவைக்கு கூட ஒரு பலன் கிடைக்கல. எனவே நல்லோர்களையும் நாம் இதற்குள்ளாக்குவோம். இந்த பாவிகளுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனைக்குள்ள நல்லோர்களையும் சோதிப்போம். நல்லோர்கள் சபருடையவர்கள். அவர்களுக்கு நபியே நன்வாராயம் சொல்லுங்க, அவர்களுக்கு சுபசோபனம் சொல்லுங்க. அவர்களுடைய வாயிலிருந்து வரும் வார்த்தை என்னவாக இருக்கும்? அல்லதீன இதா அசாபத்ஹும் முசீபா. சபருக்கு வரை விளக்கணம் அல்லாஹ் சொல்றான், சபருக்கு டெபினிஷன் அல்லாஹ் சொல்றான். அவர்கள் முசீபத் வரும் நேரங்கள் எல்லாம் இந்த வார்த்தையை தான் பாவிப்பாங்க. நாங்க வாழ்றது அல்லாஹ்வுக்காக வேண்டும், நாங்க யாருக்காக வேண்டியும் வாழல்ல. எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய துனியாவின் தரிப்பாடு, இந்த உடம்புக்குள்ள ஒட்டிருக்கும் ரூ யாருக்காக? என்னுடைய ரப்புக்காக. வைன்னா இலைஹி ராஜிஊன். எங்களுடைய ஒரே பாதை, ஒரே மக்சத் அவனின் பக்கம் தான். இது தான் என்னின் பக்கம் வரக்கூடிய நேரான பாதை. வாங்க, அந்த பாதையில வரும் நேரமும் சில காலம் நேரங்கள் பிடிக்கும். அந்த நேரம் சில சந்து பந்துக்கள் தெரிப்படும், அவைகள் உங்களை அழைக்கும். அந்த நடந்து வர்ற நேரத்திலையும் சபர் என்கிறது உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அந்த நேரத்திலையும் பாவங்களின் ஊடாக இச்சைகளை பூர்த்தி செய்வதற்கு முடியாதீங்க. நேரான பாதையில நடந்து வரும் பொழுது பல சந்து பந்துக்களை காண்பீங்க, அவைகள் வா என்னின் பக்கம், உன்னுடைய துயரத்தை துடைக்கிறேன் என்னும், நீங்க போகாதீங்க. வியாபாரத்துல நஷ்டமா, தொழில நஷ்டமா, படித்து கரை காண முடியலையா? வாங்க எங்களுடைய பக்கம் வாங்க. ஹராமான வழிகள் உங்களை அந்த கடன்களின் பக்கமும், பல ஹராமான கொடுப்படவுகளின் பக்கமும் அழைக்கும். நுழையாதே, பாதை தவறி திசை மாறி போயிடுவாய், நடந்துக்கு போயிடுவாய். குடும்ப வாழ்க்கை மனைவியோட பிள்ளைகளோட அல்லாஹ் விருப்பமான முறை நடந்து கொண்டிருக்குது. நான் அவருடைய உடம்ப இச்சையை கொண்டு சோதிப்பேன். அந்த இச்சை அங்கே இரவு ராணிகளிடத்துல போறதுக்கு உண்டான பாதையில உன்னை அழைக்கும். நீ நேரான பாதையில வரும் பொழுது அது உன்னை அழைக்கும். வா எங்களிடத்துல, உன்னுடைய மனைவிடத்துல இல்லாதவைகள் இருக்குது, உன்னுடைய இதய ரகத்துக்கு ஏற்ப நாங்க சப்மிட் பண்ண வழங்க தயாரா இருக்கிறோம், வா என்று அழைக்கும். நுழைந்து விடாதே, நீ வலிக்கேற்ற போய்விடுவாய். இந்த சோதனைகள் எல்லாம் வரும் பொழுது இந்த பொறுமையாளர்களுக்கு நபியை நன்மாராயம் சொல்லுங்க. அந்த பொறுமையிலும் அல்லாஹ்வுடைய உதவி வேணுமா? தொழிலை கொண்டும் பொறுமையை கொண்டும் அல்லாஹ் இடத்துல உதவி செய்து யார் இந்த ரெண்டை கொண்டு உதவி தேடுவாங்களோ இவர்கள் தான் உண்மையான மூமின்கள் என்று அடுத்த ஆயத்தில் அல்லூன் ராஜியூன் அவர்கள் தான் தன்னுடைய ரப்பை சந்திப்பார்கள். அவரின் பக்கம் வரக்கூடியவர்கள் தொழுகையோடையும் பொறுமையோடையும் அல்லாஹ் இணைத்த இந்த மகத்துவமிக்க விந்தையை பாருங்க சகோதரர்கள். எனவே அல்லாஹ் இன்னும் உங்களுடையும் அகக்கண்களை துறக்கல்ல, நாவுகள் பேசுது இன்னும் உள்ளத்துல இறங்குதில்ல, உள்ளங்கள் அதுல ஆதரிக்கல, காதுகள் கேக்குது கொஞ்சம் கூட அதை அப்சர்வ் பண்ணல, அதை உறிஞ்சி எடுக்கல. சகோதரர்களே, இவர்கள் தான் யார்? அல்லாஹ்வுடைய நியாயத்துகளின் மூலமாக சோதிக்கப்பட்டவர்கள். இந்த சோதனையிலிருந்து நான் நீங்களும் தப்புறதாக இருந்தா முற்று முழுதாக எங்களுடைய மனோ இச்சைக்கு மரண அடி கொடுத்து விட்டு ரப்பு சுபஹான வ தஆலாவுடைய கட்டளைகளின் பக்கம் ரசூலுடைய வாழ்க்கையின் பக்கம் நாங்கள் வருவோம் என்றால் நிச்சயமாக எங்களுடைய வீட்டுக்குள்ள ஏற்பட்டிருக்கும் சோதனையை அல்லாஹ் நீக்கிடுவான். அந்த வீடு தருசலாம் என்று பெயர் அடிக்கப்பட்டிருக்கிறது. அது அமைதியான வீடு, நிம்மதியான வீடு. போர்டில் லேபல்ல பேர்ல தாருசலாம், ஆனா அதுக்குள்ள அது தாரு ஜாண்டமாக இருக்குது, அது நரகத்தினுடைய படுக்குழியாக இருக்குது. ஏன்? வீட்டுக்கு வர கணவனுக்கு நிம்மதி இல்லை, வீட்டுக்குள்ள பிள்ளைகளோட மனைவிக்கு நிம்மதி இல்லை. எனவே உங்களுக்கு ஆமினா முத்துமைனா தேவையா? நான் தந்தவிகளுக்கு நன்றி செலுத்தி நல்லடியார்களாக மாறிவிடுங்க என்கிறத தான் நல்லா குறிப்பிடுகிறான். சம்பவங்களை சொல்லி காலங்களை வீணாக்க விரும்பல சகோதரர்களே. எனவே யாரெல்லாம் அல்லாஹ்வுக்கு வழிபட்டார்களோ அவர்கள் உயர்ந்த வரலாறுகள் ஏராளமாக இருக்குது. தனிமையாக இருந்து முழு உலகத்தையும் ஆட்சி செய்தார்கள். ஹஜரத் உமர் அலி அல்லாஹு தஆலா அன்ஹு மூணில் ரெண்டு பகுதியை ஆட்சி செய்து காட்டலையா? அந்த நேரம் அவர்கள் மேற்கொண்ட வழிமுறை ஹசரத் ரசூலுல்லாஹ்வுடைய நடைமுறைக்கு கொஞ்சமும் மாறுதல் இல்லாத முறை. சாப்பாட்டுல கூட விருந்து அளிக்கப்பட்டது, வந்தவர்கள் வாய் அசைக்கும் போது உணர்ந்தார்கள் அடையாளத்தை. நான் காண்கிறேன் நீங்க இந்த சாப்பாடை விரும்புறீங்க இல்ல, விரும்பினா சாப்பிடுங்க இல்ல, எழும்பி போங்க. அமீர் முமினின் அவர்களே, இன்றைக்கு தான் எல்லாம் விசாலமா இருக்குது, இதை இன்னும் சாப்பிடணுமா? ஏண்ட ரசூலுல்லாவும் அவர்களுடைய ஹலீஃபா அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலாவும் இதைத்தான் சாப்பிட்டார்கள். நானும்